மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 17 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்திருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார்.
இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் உச்சகட்டம் எனக்கூடிய இந்த 3 கடைசி அதிகாரங்களுக்கு நம்ம வந்திருக்கிறோம். மத்தேயுடைய மைய கருத்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு வசனத்திலையும் அவர் இயேசு கிறிஸ்துவை இறையாண்மை உள்ள, மாட்சிமை உள்ள, எல்லா அதிகாரம் உள்ள, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, அவர்தான் மேசியா என்பதை காட்டணும் என்றதை அவர் காமிச்சிட்டு வெற்றிகரமாக காமிச்சிட்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த கடைசி அதிகாரங்களுக்கு வரும்போது ஒரு மனுஷ அசாத்தியம்னு, மனுஷரால் முடியாத ஒரு காரியத்தை அவர் சந்திக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. ஏன் இந்த கடைசி அதிகாரம் மிகவும் அவமானமாக அவர் கைது செய்யப்பட்டு, அவர் விசாரிக்கப்பட்டு, அவர் சிலுவையில் அறையப்படுவார், அதை அந்த கதையை அது எப்படிங்க சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய மாட்சிமையும் கண்ணியத்தையும் மகிமையும் குறைக்காமல் இல்லைங்களா, அதை எப்படி காட்ட முடியும்? தன்னுடைய ஒரு சீசன்லேயே ஒருத்தன் காட்டி கொடுத்து மிகவும் கேவலமான மரணத்தை அவர் அடைய போகிறார். அந்த கதையை சொல்லும்போது எப்படி அவருடைய மகிமையை காட்ட முடியும்? இங்கே தான் பரிசுத்தாவியினுடைய ஒரு ஞானத்தை நம்ம பார்க்குறோம். பரிசுத்தாவி மத்தேயுவை இந்த கஷ்டமான பகுதியை எழுத வைக்கிற விதமும் பார்த்தோன்னா, ஒரு துளி இயேசுவுடைய மகிமையோ மாட்சிமையோ குறையாதபடிக்கு இந்த வரலாறை நமக்கு எழுதுறத பார்க்குறோம். இன்னும் இதில் இருக்கிற அதிசயம் என்னென்னா, இந்த 3 அதிகாரங்களில் தான் இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவம் இன்னும் பிரகாசமாக வெளிப்படுறத நம்ம நல்லா பார்க்க முடியுது. அவர் இன்னும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவராக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதை ஆரம்பிக்கும் போதே இயேசு கிறிஸ்து இவ்வளோ பாடுகளை அனுபவிப்பது வந்து இது தேவனுடைய இறையாண்மை திட்டத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு மத்தேயு அறிமுகப்படுத்தினார். இப்போ 26 அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு ஆயத்த அதிகாரம், மீட்பின் வரலாறுலேயே மிக முக்கியமான நிகழ்ச்சிக்கு ஒரு ஆயத்த அதிகாரம், அவருடைய சிலுவைக்கு ஒரு ஆயத்த அதிகாரம். இந்த அதிகாரத்தில் எல்லாருமே ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தலைவர்கள் இயேசுவை கொல்லணும்னு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மரியா இயேசுவை அடக்கம் பண்ணணும்னு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கு, யூதா இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசுவே தன்னுடைய மரணத்துக்கு ஆயத்தம் பண்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இந்த 26 அதிகாரம் அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல கீ வந்து ஆயத்தம் அதிகாரம், சிலுவைக்கு ஆயத்தம் பண்ணுகிற அதிகாரம். இந்த பகுதியை நம்ம இப்போ வாசித்த பகுதி இயேசு தன்னுடைய மரணத்துக்கு செய்கிற ஆயத்தம் என்ன? இதுல 3 தலைப்புல நம்ம படிக்க போறோம். 1, அந்த பஸ்கா பண்டிகையின் மூலமாக தன்னை ஆயத்தம் பண்றார் இல்லைங்களா. இந்த பஸ்கா பண்டிகைக்கு 3 தலைப்பு. முதலாவது, இந்த இறுதி பஸ்காக்கு செய்யக்கூடிய ஆயத்தம் முதல்ல பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அந்த இறுதி பஸ்காவில் ஒரு ஏற்படுகிற ஒரு அதிர்ச்சி, அவர் தடுக்கிற ஒரு அதிர்ச்சியை நம்ம பார்க்குறோம். மூணாவது, அந்த அதிர்ச்சிக்கு அவர்கள் கொடுத்த மூணு விதமான பதில், அதை நம்ம பார்க்கலாம். இந்த பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தம் 17-19 வரைக்கும் வருகிறது. 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, பஸ்காவை புசிக்கத்தக்க தகுந்த நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், பஸ்கா கடந்து போகும் திருநாள் வந்து ஒரு யூதனுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கடமை, ஒரு நியாயப்பிரமாணத்தின் கடமை. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னா ஒரு யூதன் கடந்து போகும் பஸ்கா பண்டிகையை கடைபிடிக்கணும். இயேசு வந்து நமக்காக எல்லா நீதியை நிறைவேற்றணும்னா அவர் அந்த பண்டிகையை கொண்டாடணும். அது கொண்டாடாமல் போகிறது பாவமாக இருக்கும். அதனால தான் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை வேறு வேறு கோணத்தில் எழுதுறதை பார்க்குறோம். இயேசு இதை கொண்டாடும்படிக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு லூக்கா 22 சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ 17வது வசனம் வரும்போது இந்த வசனம் என்ன சொல்லுதுக்கு பாருங்களேன், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் நாள். அது என்ன, பஸ்கா பண்டிகை தான் நம்ம பார்க்குறோம். இது என்ன புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும், பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் ஒன்றா வர, ஒன்றுக்கொன்று இணைந்த ஒரு பண்டிகை. அது 8 கொண்டாடுற ஒரு பண்டிகை. அதில் முதல் நாள் தான் பஸ்கா, அடுத்த 7 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதனால தான் இங்கே வசனம் என்ன வருது, பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் நாள். அப்படின்னா எந்த நாள் இது, பஸ்கா பண்டிகை இது இல்லைங்களா. இன்னும் 7 வரப்போகிறது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது ரெண்டும் ஒன்றா வர்றதுனால யூதர்களுடைய மனசில் அநேக நேரத்தில் பஸ்காக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னுவாங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பஸ்கான்னுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகையை ஏற்படுத்தினது எப்போனா, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து அடிமைத்தனத்திலேருந்து அவங்கள மீட்டு, 400 அவங்க இருந்த எகிப்து தனத்திலேருந்து அவங்கள மீட்டு 10 செய்து கொண்டு வந்தார். அந்த 10வது வாதையை செய்யும்போது தான் சங்கார தூதன் வரும்போது ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை அவங்க வாசலில் போட்டாங்க. அதை பார்த்த சங்கார தூதன் கடந்து போனார். அதை ஞாபகப்படுத்தும்படிக்கு இந்த பண்டிகையை ஏற்படுத்தினார். அவங்க எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க, பஸ்கா அன்னைக்கு தான் வெளியே வந்தாங்க. ஆனால் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எந்த விதமான புளித்த மாவும் வைக்கக்கூடாது இல்லைங்களா. எந்த விதமான, ஏன் புளித்த மாவு வந்து எகிப்தினுடைய பாதிப்புக்கு ஒரு அடையாளம். இனிமேல் நான் உங்களை ஒரு புது ஜனமாக, ஒரு புது தேசத்தில், ஒரு புது வாழ்க்கையை என்னுடைய கற்பனையின்படி மீட்டு நான் வாழ வைக்க போகிறேன். அந்த வாழ்க்கையில் உங்களுடைய எகிப்து பழைய வாழ்க்கையின் எந்த பழக்க வழக்கங்களோ பாதிப்போ வரக்கூடாது. அதனால் அதை அறுத்துக்கிட்டு வருகிற ஒரு அடையாளமாக புளித்தமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கட்டளை இட்டு இருந்தார். பஸ்கா ஆன பிறகு 7 புளித்தமாவும் பண்டிகை, அதை அடையாளமாக கொண்டாடுவது தான் பஸ்கா புளித்தமா. அந்த புளித்தமாவு வந்து எகிப்தின் பாதிப்பை எல்லாம் அறுத்துக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்தார் என்ற ஒரு அடையாளம். ஓகே, அதை தான் இங்கே பார்க்குறோம். முதல் நாள் பஸ்காவை மார்க்கில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் புளித்த மாவு மார்க் 14:12 இவங்க ஏற்கனவே பஸ்கா பண்டிகை ஆடை வெட்டிட்டாங்க. அந்த ஆடை வெட்டணும்னா நம்ம வீட்டில் வெட்டிக்க முடியாது, அது ஆலயத்துக்கு, எருசலேம் ஆலயத்துக்குள்ளே தான் போய் அதை வெட்டிட்டு வரணும். அது ஒரு டைம் இருக்குது, 3-5 வரைக்கும் டைம். அந்த டைமில் தான் ஆசாரியருங்க வெட்டுவாங்க, எல்லாம் க்யூவில் நிற்பாங்க. உயிரோடு இந்த பக்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா க்யூவில் ஆடுகள் இருக்கும் நம்ம ஊரில் இல்லைங்களா. அந்த மாதிரி க்யூவில் நிற்பாங்க, ஆடுகளை வச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிற ஆடை உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் தலையும் உடம்பும் வெட்டிக்கிட்டு பலி கொடுத்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தான் அதை கொண்டாட முடியும். இப்போ நிறைய காரியம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணணும், முதல்ல இடத்த கண்டுபிடிக்கணும். ஏன் இப்போ லாசரஸ் வீடு இல்லையா, சீமோனுடைய வீடு இல்லையா, இல்லை அங்கெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா பஸ்கா வந்து எருசலேமுக்குள்ளே தான் கொண்டாடணும், வெளியில் எங்கேயோ கொண்டாடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு தெரிஞ்சு எருசலேமில் உங்களுக்கு ஒன்றும் வீடு இல்லை இல்லைங்களா, தலைசாய்க்கவே இடம் இல்லை. சியோனுடைய ராஜா, நம்ம ஐஸ்வர்யவன் ஆகணுன்றதுக்காக அவர் தரித்திரரானார். அவருக்கு சியோன்லே ஒரு வீடு இருக்குல்ல, உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியும் இல்லை, நீங்கள் எங்கே கொண்டாட போகிறீங்க? எல்லாம் இப்போ யோசிச்சுப்பாங்க, எல்லாம் எருசலேமில் கொண்டாடணும்னா எல்லாம் ஃபுல்லாக இருக்கும், இடமே இருக்காது எங்கேயுமே. எல்லா ஊர் உலகத்துலலாம் வந்து அங்கே கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எங்கே இடம் பார்த்துருக்குறோமா, எங்கே கொண்டாட போகிறீங்க? அது மாத்திரம் இல்லை, நாங்கள் இடம் ஃபைனலைஸ் ஆனவுன்னு பல காரியங்களை ஆயத்தம் பண்ணணும். இந்த பலி கொடுத்துட்டு வந்த ஆடை வந்து ரோஸ் பண்ணணும், புளித்த புளிப்பில்லாத அப்பத்தை ரெடி பண்ணணும், அதோடு அவங்க ஒரு சாஸ் பண்ணுவாங்க, சாஸ் செரோசெட்டுன்னு ஒரு சாஸ், ஆப்பிள், டேட்ஸு, தாளம்புரி, நட்ஸு, அதெல்லாம் வச்சு அதை அரைச்சி ஒரு பேஸ்டாக பண்ணுவாங்க. அது பண்ணுகிற வகையை பார்த்தோன்னா அவங்களுக்கு எகிப்தில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த களிமண் பேஸ்ட்டு சிமெண்ட் எல்லாம் பற்றி அந்த செங்கலை பண்ணாங்க, அதை ஞாபகப்படுத்தும்படிக்கு அந்த பேஸ்ட் இருக்கும். அதை பண்ணணும், அதெல்லாம் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதை பண்ணணும். அதை தவிர்த்து வேற அந்த ஒரு எகிப்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செங்கலை பண்ணுமேன்றதை ஞாபகப்படுத்துகிற பேஸ்ட் மாத்திரம் இல்லாமல் ஒரு ஒரு பாத்திரத்தில் உப்பு தண்ணி வைப்பாங்க, அதெல்லாம் ஒரு வழக்கம். உப்பு தண்ணி எதுக்குன்னா எவ்வளோ கண்ணீர் சிந்தணும் அந்த அடிமைத்தனத்தில். நீங்கள் எப்பயாவது உங்கள் கண்ணீரை டேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? கொஞ்சம் உப்பாக இருக்கும், அந்த உப்பை அந்த கண்ணீர்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அந்த உப்பு தண்ணியை வைப்பாங்க, அதோடு அங்கே வந்து கசப்பான கீரையை வைப்பாங்க, சில இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, சில கீரைகள்லாம் மிக்ஸ் பண்ணி கசப்பாக இருக்கிற கீரை இருக்கும். ஏன்னா எகிப்தினுடைய அடிமைத்தன கசப்பை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஈசோப்பு வைப்பாங்க, ஏன்னா அதை வச்சு தான் ரத்தம் இது பண்ணாங்க. அந்த மா அது அப்புறம் நாலு கப்பில் வைன் வைப்பாங்க, அந்த நாலு வைன் கப்பு வந்து ஆண்டவர் அவங்களோடு செய்த நாலு உடன்படிக்கைக்கு அடையாளம். முதலாவது, எகிப்து தன பாரத்திலேருந்து உங்களை நான் காப்பாற்றினேன், எகிப்து தன் அடிமைத்தனத்திலேருந்து உங்களை விடுவித்தேன், உங்களை வல்லமையான கரத்தில் உங்களை மீட்டேன், நான் உங்களுடைய தேவன் ஆனேன். இந்த நாலு உடன்படிக்கையின் தன்மையும் ஞாபகப்படுத்தும், எல்லாமே அடையாளம் இருக்குது பாருங்களேன். அதில் சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாமே கடந்த அந்த கடந்து போகும் திருநாள எப்படி ஆண்டவர் அவங்களை காப்பாற்றினாருன்னு ஞாபகார்த்தமாக பண்ணும்படிக்கு அது செய்யணும். இதெல்லாம் ஆயத்தம் பண்ணணும்னா உடனே இடம் தெரிய வேணாமா, அதான் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணணும்? அதுக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாரு? 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் இன்னார் இடத்திற்கு போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்க. சொல்றது பாருங்க, ரெண்டு லூக்கால பார்த்தோம்னா ரெண்டு பேரை மாத்திரம் அனுப்பி இதை சொல்ற, பேதுரு யோவான், மத்த எல்லாருக்கும் இல்லை. என்ன செய்யணும்? நகரத்துக்குள்ள போய் யார்கிட்ட போகணும்? இன்னார் இடத்துக்கு, இன்னார் இடத்திற்கு. இப்ப நகரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20 லட்சம் இருக்கிறாங்க. இன்னார் யார் ஆண்டவரே? போங்க இன்னார்கிட்டன்றார். அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க போய் ஒரு மனுஷனை பார்க்கணும், ஆனா அந்த மனுஷன் யாருன்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்படித்தான் வேடிக்கை அவர் சொல்றத பார்க்கிறோம். இன்னார் இடத்திற்கு போய், அப்பா 20 லட்சம் கிட்ட இருக்கிறாங்க, நாங்க இன்னாரை எப்படி ஆண்டவரே கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, மார்க் நமக்கு உதவி செய்யறாரு, அங்க ஒரு க்ளூ கொடுக்கிறாரு. மார்க் 14:13 பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஊருக்குள்ள போகும்போது ஒரு மனுஷன் வந்து ஒரு குடத்தை தூக்கிட்டு போவான். நம்ம இதில் சொல்லணும், பிக்சர்னு வருது அதில், 14:13 பாருங்களேன், படிங்க.
அவர் தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான்.
ஓகே, தண்ணீர் குடம் சுமந்து வருகிற, அது ரொம்ப உதவியா இருக்குமா? தண்ணீர் கூடம் சுமந்து வருகிற அவனை போய் பார்ப்பீங்கன்னு அங்கே கூட விஷயமே சொல்லலை அவர். ஆனால் அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் தண்ணீர் கூடத்தை சுமக்கிறவங்க யார் மட்டும்தான்? பெண்கள் மட்டும்தான். இதில் ஒரு விசித்திரமாக, இந்த ஆள் தண்ணீர் கூடத்தை சுமந்து வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா அவன் ஒரு வீட்டுக்குள்ளே போவான், அந்த வீட்டினுடைய ஓனர் தான் இன்னார். ஒரு க்ளூ. ஏன் ஆண்டவர் இவ்வளோ ரகசியமாக இதெல்லாம் கிட்னாப் பண்ணுற மாதிரி சில பேர் நம்ம படங்கள்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, நீ அங்கே வா, அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அங்கே பேகை போடு, அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன்ற மாதிரி ஒரு சீக்ரஸியாக ஏன் செய்கிறாரு? அது காரணம் நேராக சொல்லியிருக்கலாம் இல்லை, நம்பர் 5 11th கிராஸ் ஆயில் மில் ரோடு அந்த வீட்டில் இருக்கிறவன் போயிருக்கலாம், இல்லை சீக்கிரட்டாக ஏன் பண்ணுறாரு? 16th வசனம் தான் காரணம். 16th வசனம் என்ன சொல்லுது நமக்கு? அந்த சமயத்திலேருந்து யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருந்தான். எப்போ இவரு தனியாக கிடைப்பாரு, ஜனங்கள்கிட்ட இருந்து தனியாக கிடைப்பாரு? ஒருவேளை இந்த 17th வசனத்தில் நீங்கள் எங்கே பஸ்காவை கொண்டாடுறீங்கன்ற ஒரு கேள்வியை ஏவி விட்டது யூதாஸாக இருக்கலாம். ஏன் தனியாக அவங்க கொண்டாடும் போது முதலே நம்ம இந்த தலைவர்களுக்கு சொல்லிட்டோன்னா கரெக்டான நேரத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணிடலாம் வந்து, இல்லைங்களா? அதை அறிந்த தேவன் இங்கே யூதாஸ்க்கு தெரியும், யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான், கரெக்டான இடம் அவனுக்கு தனியாக இருக்கிறது தான். அந்த பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாடணும். அந்த பஸ்கா பண்டிகையை எந்த தடை இல்லாமல் கொண்டாடுறது மாத்திரம் இல்லை, அதை வந்து புதிய ஏற்பாடு உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக ராப்போஜனமாக மாற்றணும். அது எந்த தடை இல்லாமல் நடக்கணும் என்பதற்காக ஒரு சீக்ரெட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து அனுப்புகிறார். ஏன்னா ஏற்கனவே யூதாஸ்க்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடம் இன்ஃபர்மேஷன் போயிடும், இல்லைங்களா? இப்போ வெறும் யோவானையும் பேதுரையும் மாத்திரம் அனுப்பிடுறாரு, யூதாஸ் தங்க கூட தான் இருக்கணும். இப்போ யூதாஸுக்கு ஈவினிங் போகும்போது நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் போவார், அதனால் முதலே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், தெரியாது அவர் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு. அதுக்காகத்தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு பாருங்களேன். யூதாஸ் காட்டி கொடுக்க அந்த பஸ்காவை அவர் கொண்டாடாமல் காட்டி கொடுக்குற ஆப்ஷனை அவர் கொடுக்கல, அதுக்கு தான் இவ்வளோ ரகசியமாக நடக்குது. ஓகே, இந்த வசனம் பார்த்தீங்கன்னா 18th இந்த இன்னார் இடத்துக்கு போய் இன்னிடத்தில் போய் என் வேலை சமீபமாக இருக்கிறது, என் டைம் வந்துருச்சுப்பா, அவருக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த இன்னாருக்கு தெரியும். ஒருவேளை ஆண்டவருடைய சீஷனாக இருந்திருக்கலாம், நிறைய யாருன்னு தெரியாது நமக்கு. இப்போ என் வேலை வந்தது, என் டைம் வந்துருச்சு, நான் இவ்வளோ நாள் என் வேலை வரலன்னுக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்துருச்சு. உன் வீட்டிலே என் சீஷரோட கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதக சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல். இதை சொன்னால் போதும், அவன் பார்த்துக்குவான். பஸ்காவை ஆசரிப்பேன் என்ற ஒரு கட்டாய துணி அது பாருங்களேன், அது நிச்சயமாக செய்தே செய்யணும். அவர் எல்லா நீதியும் நிறைவேற்றணும்னா அவர் அந்த கொண்ட அந்த பஸ்காவை அவர் ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயமாக சொல்கிறாரு. அது சொன்னவனை மார்க்கில் பார்த்தோன்னா அந்த ஆள் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே அவங்கள கூப்பிட்டு போய் ரெண்டு பேரை மேலே ஒரு பெரிய அறை அப்பர் ஹவுஸ்ன்னு ஒரு பெரிய ரூமை காட்டுறாரு. அந்த ரூமில் ஒரு யூ ஷேப் டேபிள், அந்த யூ ஷேப் டேபிளில் அந்த மேலே அந்த டேபிளுக்கு உச்சியில் இயேசு உட்காருவார், ரெண்டு பக்கமும் சீஷருங்க உட்காருவாங்க. இப்போ எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க தான் அந்த வசனம் சொல்லுது. நல்லா டேபிள் கிளாத்தை போட்டு இல்லைங்களா, ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நீட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கு, ரெடியாக ஆயிடுச்சு. இப்போது பஸ்கா ஆயத்தத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த பஸ்கா கொண்டாடும் போது வருகிற அதிர்ச்சியை நாம் பார்க்கிறோம். 20th வசனம் பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஆனபோது பனி இருவரோடே கூட அவர் பந்தி இருக்கையில். இப்போ எல்லாம் வந்துட்டாங்க, டேபிள்லாம் ரெடி, எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நடந்த பல காரியங்கள் மத்தேயு விட்டுறார். இப்போ யோவானை பார்த்தோன்னா, லூக்கு மார்க்கெல்லாம் பார்த்தோன்னா சில இதெல்லாம் இருக்குது. என்ன நடக்குதுன்னா, இவங்க அந்த புளித்த மாவு அதெல்லாம் சாப்பிடுவாங்க, கீரையை அந்த உப்பு தண்ணி அதெல்லாம் குடித்து அங்கே அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லூக்கா சொல்கிறார், அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை. என்ன சண்டை? நம்மள யார் பெரியவர், இவனால் நம்ப முடியுமா? அங்கே உட்காந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, நான் யார் ஏசுப்பிட்ட பக்கத்தில் உட்காரணும், யார் உட்காரணும், நான் யார் பெரியவன் அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க. அங்கே வந்து அவங்கள கால் கழுவாமல் வந்துருக்குறாங்க. அங்கே வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு அடிமை இருப்பான், அவன் வந்து எல்லாருக்கும் கால் கழுவி விடுவான். ஆனால் கால் கழுவாமல் வந்தாங்க, சண்டை போட்டுருக்காங்க. நீ கழுவு, நான் கழுவு, நான் தானே பெரியவன் சண்டை போட்டுருக்காங்க. இயேசு எவ்வளவோ இவங்களுக்கு தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுத்தோம், இவங்களுக்கு ஏறலை. என்ன பண்ணார்? அவரே டவலை எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தர் காலையும் கழுவி விட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பீட்டர் ஓடி போயிட்டார், ஐயோ என் காலை கழுவாதீங்க, நீ கழுவுனா தாப்பான்னு. அதுலேயே அவங்க நொந்து போயிட்டாங்க. பண்டிகை நாளைக்கு இப்படி பண்ணிட்டாரு, மனசே போயிடுச்சு, நொந்து போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் இன்னொரு ஷாக்கை அவங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்களேன். அதான் 21st வசனத்தில், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு முகலாம் வியாகுலம் தெரியுது அவருக்கு. இவ்வளோ நாள் அவருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை இன்னுமே பொறுக்க முடியல. தன்னோடு இந்த அருமையான உடன்படிக்கை பந்தியில் ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன் இருக்கிறானேன்னு சொல்லி தாங்க முடியாமல் வியாகுலத்தோடு தன்னோடு அந்த ப்ரெஷரில் வந்து இதை சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறார் பாருங்களா, ஒரு மாட்சி மெய்யாகவே, ஒன்று சும்மா சொல்லலை, மெய்யாகவே உங்களில் ஒருவன் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார், மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார். என்னோடு புசிக்கிறவன், மார்க்கில் என்னோடு புசிக்கிறவன் என்னை ஒப்பு கொடுப்பான். இது அந்த கலாச்சாரத்தில் ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா நம்ம வீட்லேயும் நம் ம கலாச்சாரத்துலேயும் சொல்லுவோம், நம்ம உப்பை துண்ணு நமக்கு துரோகம் பண்ணிட்டான் பார் இல்லைங்களா, எங்கள் வீட்டில் சாப்பிட்டே இதெல்லாம் உனக்கு உரைக்கலையா, உப்பு துண்ணை வீட்டுக்கு துரோகம் செஞ்சிட்டியே அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு நினைக்கிறோம். ஆனால் அந்த கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியம், சத்ருக்கள் பிடிக்காதவங்க கிட்ட உட்காந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஒருத்தர் கூட உட்காந்து சாப்பிட்றோன்னா அது ஒரு நம்பிக்கையான உறவுக்கும் பந்தத்துக்கும் அடையாளம். இங்கே போய் என்னோடு உட்கார்றவன் போய் துரோகியாக மாறப்போகிறான்றது ஒரு பெரிய அதிர்ச்சி, அதுவே அதிர்ச்சி. சொல்லி முடியாத, நினைக்க முடியாத உயர்ந்த ஆழமான துரோகத்தை செய்ய போகிறான் இந்த உறவில். இதை வலியுறுத்தும்படி சங்கீதம் 55 தாவீது அதை சொல்கிறாரு, ஒரு சத்ருவாக இருந்தாலும் நான் பொறுத்துக்குவேன் இல்லைங்களா, அவருக்கு பிடிக்காதவன் அப்படி இருந்தாலும், ஆனால் நீ என்னோடு இருந்து என்னை வெறுக்கிறவங்கனா கூட இல்லை, ஆனால் என்னோடு இருந்து எனக்கு ஒப்பாக இருந்து என்னுடைய நண்பனாக கைடாக இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் கடவுளுடைய வீட்டில், நீ போய் எனக்கு விரோதமாக எலும்புனியே அது என்னால் தாங்கவே முடியல. நமக்கும் அப்படித்தானே, இந்த துரோகத்தை அனுபவிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, யாராவது பிடிக்காதவங்க ஏதாவது செஞ்சுட்டா போதும், நம்ம ரொம்ப யாரை நம்புகிறோமோ யாரை ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் அவங்க துரோகம் செஞ்சுட்டா பொறுக்கவே முடியாது. ஏசு இவங்களா எவ்வளோ அன்பு செஞ்சார், எவ்வளோ இவங்க மேலே நம்பிக்கை வச்சார் இல்லைங்களா, யாருக்கும் இல்லாத சாக்கியத்தை இவங்களுக்கு கொடுத்தார். இவங்க துரோகம் செய்யும்போது இயேசுனால் தாங்க முடியாத வியாகுலம், அந்த வேதனை, ஒரு சிலுவையில் இது ஒரு பாடு, இது ஒரு பாடு, துரோகம் ஒரு பெரிய பாடு. ஓகே, அவருடைய அதிர்ச்சியை பார்க்குறோம். இதுக்கு அந்த சீஷர்கள் மூணு விதமாக பதில் கொடுத்தாங்க, அந்த மூணு பதிலை நம்ம பார்க்க முடிக்கணும். முதல் பதில் என்னங்க, ஒரு துக்கம் நிறைந்த சுயத்தை நம்பாத ஒரு கேள்வி பாருங்களேன். 22 வசனம் என்ன சொல்கிறார், அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ நானோ என்று ஒருவரை ஒருவர் கேட்க தொடங்கினார்கள். மிகவும் ஷாக், இவ்வளோ வாட்டிக்கே இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவர் பாடுபட போகிறாரு, மறிக்க போகிறாரு, அவர் வாரநாள் அடிக்கப்பட போகிறாரு, சிலுவையில் அறையப்பட போகிறாரு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு தெரியல அது, அவங்க அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஏ ஸ்பர்ஜதாவின் அவங்க கண்களை திறக்கலை, ஏன் அவர் மறிக்கணும் உலக ரட்சகர் ஆவர்த்துக்குன்னு அதை அவங்க மறுத்தாங்க. இவ்வளோ நாள் பாடுபட போகிறாரு, இதெல்லாம் அவர் பிடிக்காதவங்க செய்ய போகிறாங்க, தலைவருங்க செய்ய போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, அவர் அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறது நம்மள ஒருத்தர், அதுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவன் நம்மள ஒருத்தன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த வசனம் பாருங்களேன், மிகவும் துக்கமடைந்தார்கள். அது என்ன காட்டுது, நம்ம அம்மா யாராவது நம்மளை பாசமாக வளர்த்தவங்க, நம்ம ரொம்ப மரியாதை அன்பு வச்சுருக்கிறவங்க, அப்பா நீ தான் என்னை கொல்ல போகிறன்ன உடனே அது நம்மளால் தாங்க முடியுமா, என்னை பெற்று வளர்த்த தாய் இயேசு அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தார். யோவானில் பார்த்தோன்னா தங்களை அன்பு செய்தவர்களை முடிவு பரியந்தும் அவர்களை அன்பு செஞ்சார், அன்பு செஞ்சு அவங்கள இது பண்ணார். எந்த மிருகமாவது செய்யுமா, என்ன ஒரு ஜென்மமாக இருக்க முடியும் இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு, இது செய்யறது செய்யறது நினைக்கும் போதே துக்கம் அவங்க உள்ளத்தில் நிரம்பு, குண்டு போட்ட மாதிரி. தங்களில் ஒருவன், நம்பக்கூடிய ஒருவன், அவங்கள அற்புதம் செய்ய அதிகாரம் செய்ய பேய்களை விரட்ட உயிரோடு எழுப்ப அதிகாரம்லாம் கொடுத்தார், அது அவர்களோடு 3 சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, இப்போ விசேஷமாக இந்த பந்தி என்னன்னா தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பந்தம், நம்ம ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய பந்தத்தை வெளிக்காட்டும்படிக்கு பஸ்கா பண்டிகையில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். அதில் ஒருத்தம் போய் உங்களை சாவடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பானா, என்ன அந்த வசனம், அதிர்ச்சி. அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்தார்கள். துக்கம்னு போட்டிருக்கலாம், மிகவும் துக்கம்னா யாராவது நமக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா வர துக்கம், தாங்க முடியாத துக்கம். அந்த துக்கத்தில் அவங்க ஒருவேளை அழுதுருக்கலாம், கண்ணீர் வாய கண்டெல்லாம் தண்ணி வந்திருக்கலாம். அதை கேட்ட உடனே நம்மள ஒருத்தனா சாதாரணப்பட்ட துக்கமே இல்லை. அந்த துக்க வேதனையில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாருங்களேன் ஆண்டவரே இதை யார் செய்யக்கூடும் பாருங்களேன். அந்த கேள்வி அந்த சுய நம்பக தன்மை இல்லாத ஒரு கேள்வி. ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அது கிராமரே சரியில்லை, ஏன்னா எமோஷ்னலாக கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே அது நான் இல்லை தானே, நானா அப்படின்றாங்க. ஆண்டவரே அது ஒரு இல்லை அவர் அப்படின்னும் அப்படின்றது மாதிரி அவர் அழுத்தி சொல்லணும். அதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஆண்டவரே அது நான் இல்லை தானே, நானா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தர் ஒருத்தர் தாங்க முடியல பாருங்களேன். ஆண்டவரே நானோ நானோ அப்படின்னு கேட்குறாங்க. அவனால் தாங்க முடியலங்க, ஏன்னா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அதோ இந்த நேரத்தில் மெய்யாகவே தன்னுடைய மாட்சிமையான அதிகாரத்தை வச்சு சொல்லியிருக்கிறார் இது நடக்கும்னு. இப்போ தான் அவங்க மன உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய பெருமையும் அகங்காரத்தையும் அவர் வெட்டரங்கம் ஆக்கி பாவ நிலையில் உணர்த்தினார். எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு ஏற மாட்டேந்தேன்னு அந்த பாவ நிலையில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை எனக்கு அவங்களுக்கு எந்த எண்ணமோ இல்லை செய்கிறதுக்கு, ஆனால் தங்கள் இருதயத்தை தாங்க நம்பாமல் சோதனைக்கார வரும்போது ஒருவேளை ஒரு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையினால் செஞ்சிருவோமோ அப்படின்னு தங்களையே நம்பாம ஆண்டவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்குறாங்க, அது நானா இருக்குமா, ஐயோ ஒரு காலம் நான் இருக்கக்கூடாது, ஒரு காலம் துக்கத்தினால் நிரம்பி போய் சுய நம்பிக்கை அற்று. இது சரியான விதத்தில் ஒரு கேள்வி இல்லைங்களா. ஒரு ஒருத்தர் சொல்றாரு, ஹோல்சம் செல்ஃப் டிஸ்ட்ரஸ்ட் இதான் நமக்கு இருக்கணும். நம்மளை ஒருபோதும் நம்மளை நம்பக்கூடாது பாருங்களேன். நம்ம அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் பேது மாதிரிலாம் குதிக்கக்கூடாது. ஆண்டவரே உன் கிருபைலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் தெரியும் நானோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு போதும் அவங்க யூதாசா அப்படின்னு கேட்கல பாருங்களா. அதில் என்ன காட்டுது, எவ்வளோ சாமர்த்தியமான ஆள் அந்த ஆள் பாருங்க. ஒரு சந்தேகமும் அவனுக்கு வரல, யாருக்கும் இயேசுவும் ஒரு சந்தேகம் வர மாதிரி யூதாசை அவங்களுக்கு முன்னாடி கடிந்து கொள்ளலை, வெட்டரங்கமாக்கலை. எப்போ பார் யூதாஸ் மேலே நம்பிக்கையும் அரவணைப்பும் தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, யாருக்கிட்டங்க நம்ம பர்சை கொடுப்போம், ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட இல்லைங்களா, கண்டவங்கிட்ட கொடுப்போமா. அவர் யூதாஸ் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பர்சை கொடுக்கறது மாத்திரம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றாரு, இந்த டேபிள் இப்படி இருக்கு, இயேசு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, ரைட்ல யோவான், இந்த பக்கம் யார் தெரியுமா, யூதா. ஏன்னா அப்பத்தானே அவன் அப்ப தொட்டு அவனுக்கு கொடுக்க முடியும். அவன் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் மாதிரி அவனை உட்கார வச்சிருக்கிறார். அப்படி உட்கார வச்சிருக்கும் போது ஒரு போதும் யூதாஸ்ன்னு நினைக்கல. ஆனால் இதை சொன்ன உடனே யூதாஸுக்கு என்ன ஆயிருக்கும், பிபி பார்த்துருக்கணுமே யூதாஸ்க்கு, பட 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 படான்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், மூஞ்செல்லாம் ரெட்டாக இருக்கும். ஓ இவருக்கு தெரியும் போல இருக்குது, நம்ம ஆச்சாரியன்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போலன்னு அவனுக்கு படபடான்னு இருந்திருக்கும். அந்த இடத்த யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருக்கு தெரியும், யூதாஸ்க்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நாலு பேருக்கு தெரியாம ஒருத்தர் ஒருத்தரோடு தத்தளிக்கிறாங்க, நான் இருக்குமா நான் இருக்குமா அப்படின்னு. இதுல இன்னும் அதிர்ச்சி சேர்க்கும்படி 23வது வசனத்துல என்ன சொல்றாரு, அவர்கள் அவர் பிரதி உத்தரமாக என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். என்னோடு கூட தாளத்தில்னா அங்கே இருக்கிற ஒரு பவுல், அதில் வந்து அந்த சாஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை தொட்டு தொட்டு தான் சாப்பிடுவாங்க, எல்லாம் பிளாண்டாக இருக்கும், அதை தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க. தாளத்தில் யார் கையிடுறாங்க, அவங்க எல்லாரும் தான் கையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பந்தத்தின் ஒரு அடையாளம் அது, நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்னு. ஒரே நம்ம ஊரில் சட்னி கப்பு வச்சா நம்ம தொட்டு சாப்பிடுவோம், எல்லா பக்க ஹோட்டலில் பக்கத்தில் எதிர்க்க உட்காந்துக்கிறவங்க பிளேட்லேயே தொட்டு சாப்பிடுவோம், இல்லை இல்லைங்களா, யார் பிளேட்டில் தொட்டு சாப்பிடுவோம், நமக்கு ரொம்ப நெருங்கியவை. நான் என் மனைவியை விட்டால் வேறு யார் பிளேட்டும் தொட்டு சாப்பிட மாட்டேன் இல்லைங்களா, நெருங்கி அவங்ககிட்ட தான் சாப்பிடுவோம். அதான் கொரோனா டைமில் யாருக்கிட்டையும் தொட்டு சாப்பிடக்கூடாது, அது ஒரே கப்பில் அவங்க தொட்டு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பந்தம். இங்கே நீங்கள் இப்போ என்னோடு தொட்டு பந்தத்தில் ஒன்றா இருக்கிறவன் தான் காட்டி கொடுக்க போகிறான். அது அதிர்ச்சி. இப்ப கூட நம்ம முஸ்லீம் கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா அவங்க அந்த அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ற ஒரே பிளேட்ல தான் கல்யாணத்துல பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வராங்க, ஒரே கப்புல ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குவாங்க. அது இருக்கக்கூடிய ஐக்கியமும் உறவும் பந்தத்துக்கு அடையாளம். அந்த துரோகி இங்க தான் இருக்கிறான், அந்த துரோகி நம்மளுடைய ஒரே கப்புல நம்மளுடைய பந்தத்துல ஒன்னா இருந்து சாப்பிடுறான். அந்த துரோகி இந்த தேவனுடைய உடன்படிக்கையின், தேவன் நம்மளை எவ்வளவு அருமையா மீட்டு விடுதலை செஞ்ச காரியத்தை நினைவுபடுத்துகிற இந்த இந்த சாப்பாடு விருந்துல அடிமைத்தனத்துல இந்த ஆண்டவர் காப்பாத்தி வந்தார். ஆனா இந்த துரோகி அவன் பாவத்துக்கு எவ்வளவு அடிமைப்பட்டு போயிருக்கிறானா, இந்த பந்தத்தை கூட முறித்து என்னை காட்டி கொடுக்கிறவனா மாறப்போறான். இப்போ சங்கீதம் 41:9 அதில் சொல்லுது, வேத வாக்கியம் நிறைவேறும்படி என் அப்பத்தை புசித்தவன் தன் குதிகாலை எனக்கு விரோதமாய் எடுத்தான். யோசிச்சு பாருங்க அந்த படம். நம்ம வீட்டில் நல்லா பசியில் இருந்தான், அவனுக்கு நல்லா சாப்பாடு போடுறோம், நான் பல வருஷங்கள் சாப்பாடு போட்டு வளர்த்தோம், ஒரு குழந்தையா இருக்குதுன்னு வளர்ந்து வளர்ந்து பெருசா காலெல்லாம் பெருசாகி அவன் அந்த காலில் நம்ம நெஞ்சை உதச்சானா எப்படி இருக்கும். என்னோட அப்பத்தை புசித்தவர் தன் குதிகாலை எடுத்து என்னை உதைச்சான். அவருக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும்னு அவருக்கு தான் அங்க தெரியும். இது வந்து தாவீது அக்கிட்டோஃபில்ன்ற ஒரு மனுஷன் தன்னோடு இருந்தவன், ஆசா தன்னோடு இருந்து நடந்தவன் திடீர்னு கட்சி மாறியே தாவீதுக்கு துரோகம் செஞ்சான், தன் மகனோடு சேர்ந்துக்கிட்டு தனக்கு விரோதமா போனான். ஓகே, இதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு இந்த காட்டி கொடுக்கறதுக்கு காரணமும் அவர் சொல்றாரு பாருங்களேன். பாவம் அவன் காட்டி கொடுத்ததுனால இயேசு அப்படியே பாதிக்கப்பட்டுட்டாரா? இல்லை. 24 மத்தேயு இங்கே தான் அவருடைய மாட்சிமையை கொண்டு வர பாருங்களேன். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார், ஆகிலும் அந்த எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும் என்றார். ஏன் காட்டி கொடுக்கப்படுறாரு? ஏன்னா எழுதி இருக்கிறது, மனுஷகுமாரன் எழுதி இருக்கிறபடி அவர் இப்படித்தான் காட்டி கொடுக்கப்பட போறாரு, இப்படித்தான் மறிக்க போறாரு, இப்படித்தான் உயிர் தள்ளப்போறார், பரலோகத்துக்கு போக போறாருன்னு எழுதி இருக்கு. அதுபடி அவர் போகிறார். ஆனா அவர் ஒரு பாதிக்கப்பட்டவர் நம்ம நினைக்க கூடாது, ஏதோ அவர் பிளான் ராங்கா போயிருச்சுன்னு நினைக்க கூடாது, ஏதோ தெரியாம அவர் பிடிச்சி தன்னை சொந்த சீசனை காட்டி கொடுத்துட்டாருன்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. இதெல்லாம் வரலாற்றுல தீர்க்க தரிசனமா இது நடக்கும்னு எழுதி இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இப்படித்தான் நடக்கும்னு வேத வாக்கியங்கள் எழுதி இருக்கு. அதை நிறைவேறும் படிக்கே தான் நடக்க போகுது. தேவனுடைய முன் ஆலோசனையின்படி அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார், மறிக்க போகிறார். அதே நேரத்தில் யூதாசுக்கும் பொறுப்பு இருக்கு. ஒரு பக்கம் தேவனுடைய ஆணை உண்மைதான், அதே நேரத்தில் அதனோட புழு பொறுப்பை யூதாஸ் மேல வைக்கிறார். யூதாசுக்கு கருத்து ரெண்டு காரியத்தை சொல்றார் பாருங்க. சோகமான காரியம், அவனுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு, இந்த அக்கிரமத்தை செஞ்ச முழு பழியும் அவன் மேல தான் வரப்போகுது. ரெண்டாவது, அந்த பழியினால அவனுக்கு வரப்போட பயங்கரமான அழிவு, நித்திய அழிவு. ஆகிலும் 24, ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்க போகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த ஒரு வார்த்தை எல்லா ஐயோக்கள்ல இருந்து காப்பாத்தணும்னு யார் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அவர் வாயிலிருந்தே ஐயோ வந்துச்சுன்னா அது பெரிய ஐயோ, கொடுமையான ஐயோ. அந்த ஐயோன்ற வார்த்தையில எல்லா தெய்வீக வெறுப்பும் தெய்வீக சாபங்களும் தெய்வீக பழிவாங்குதலும் எல்லாமே அதுல இருக்கு. ஒரு வார்த்தையில எல்லா சாபம். பாக்கியவான்ன்றதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன தெரியுமா? ஐயோ. அது வந்துடக்கூடாது. உனக்கு வரப்போற அகோரம் எவ்வளவு பயங்கரம்னா அது ஒரு வார்த்தையில சொல்ல, ஐயோ உனக்கு பயங்கரம் அப்பா, உனக்கு பயங்கரம். மனுஷகுமாரன் எழுதி இருக்கிறபடி போக போறாரு, ஆனா நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. முழு பொறுப்பை அது யூதாஸ் மேல வைக்கிறார். ஒரு பக்கம் தேவனுடைய ஆணை தான், அவர் எழுதி இருக்கிறபடி போகணும், இன்னொரு பக்கம் யூதாசுடைய செயல். இது ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்னு வைக்கிறார். யூதாஸ்க்கு பொறுப்பு இருக்கு, அவனுடைய சொந்த மனசாட்சியை சொல்லுச்சு இல்லைங்களா, போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதான் தேவனுடைய ஆணை, அதனால தான் நான் செஞ்சேன் இல்லை, அவனுக்கு உணர்ந்தான் அவன் பொறுப்பு. எவ்வளோ சத்தியத்தை கேட்டோமே, எவ்வளோ வசனத்தை இயேசு சொன்னாரு, எவ்வளோ அற்புதம் வல்லமையை பார்த்தோமே, இதெல்லாம் பார்த்துட்டோம். நான் முடிவு பண்ணேன், இதை விட என் பாவம் தான் எனக்கு முக்கியம், என் பொருளாசை தான், என் பண ஆசை தான் எனக்கு முக்கியம்னு நான் முடிவு பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போய் என் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால சாத்தானுடைய கருவியாக நான் மாறிப்போனேன். சாத்தான் அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான். இல்லை எவ்வளோ பெரிய காரியங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. ஆதியில் சொல்லப்படுற ஒரு தீர்க்க தரிசனம், அந்த சர்ப்பம் உன் குதிகாலை காயப்படுத்தும் இல்லைங்களா, அந்த பாம்பு சர்ப்பம் சாத்தான் உன் குதிகாலை காயப்படுத்தும், நீ அதை தலையை நசுக்குவார்னு ஆதியிலேயே சொன்ன காரியம் சாத்தான் அதை நிறைவேற்றான். அவனும் ஆண்டவருடைய சித்தத்தை தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு கருவியாய் மாறிப்போனே என் பாவத்தை பாவ ஆசைனால, அந்த பொறுப்பு அவனுக்கு தான், டோட்டலி அவன் பொறுப்பு தான். தேவனுடைய பெரிய நம்மளால புரிய முடியாத இறையாண்மையில் இது ரெண்டுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை பாருங்களா. அவன் அக்கிரமா செய்கிறான், பயங்கரமாக ஆண்டவரை காட்டி கொடுக்குறான், ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த நோக்கத்துக்காக அதை பயன்படுத்திக்கிட்டார். ஒரு அசுத்தமான மனுஷனுடைய செயல், சாத்தானால் ஏவப்பட்ட செயல், தேவனுடைய இறையாண்மை சித்தத்தில் அது அவருடைய பரிசுத்த நோக்கத்துக்காக அவர் பயன்படுத்திக்கிட்டார். அதனால் அவன் செஞ்சது தப்பு, கரெக்டில் அவன் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு போதும் இல்லை. அவனுக்கு ஐயோ, அவனுக்கு பயங்கரம், அதுக்கு அவன் தண்டனை வரப்போகுது. பாருங்களேன் அவனுடைய பயங்கரத்தை எப்படி, இதை விட எப்படி சொல்ல முடியும்? சில பேர் அப்பா அம்மா வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, நீ பிறக்கும் போதே உன் கழுத்தை நினைச்சு கொண்டுட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படியெல்லாம் பேச மாட்டியே அப்படின்னு. அதெல்லாம் அப்பா அம்மா வெறுப்பில் சொல்லலாம் ஒருவேளை, ஏசு சொல்லலாமா? எப்பேற்பட்ட பாவியும் முற்று முழிய ரட்சிக்க வல்லவர் அவர் சொல்றாரு, நீ பிறக்காதிருந்தாவே நலமா இருக்குமே. அவர் சொல்றார் பிறக்காம இருந்தாவே. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த பெண் ஒரு நாள் முகலா பிரகாசமாய் நான் பிரெக்னண்டா இருக்கிறேன்னு போய் அறிவிச்சிச்சே, யூதாச பிரெக்னண்டா பெறுறதை விட அவன் மலடியா இருந்தாவே நல்லா இருந்திருக்கும். நீ பிறவாம இருந்தாலே நலமா இருந்திருக்குமே, நீ கர்ப்பத்திலேயே இறந்துருக்கோ, கர்ப்பத்துக்குள்ள திருப்பியும் போய் எப்படியாவது இல்லாமல் போயிட்டு இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். உனக்கு ஒரு பேர் வச்சாங்களே கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி யூதாஸ்னு பேர் வச்சாங்களே, அது வைக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி ஒரு கொடுமையா படைத்தவர், மீட்டவர், எல்லா பாவிகளையும் என்ன மோசமான வேஸ்திகளையும் முற்றுமொழிய ரட்சிக்கிறவர், அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்? நான் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அகோரம் அது. ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா அவனுக்கு வரப்போகிற நித்திய தண்டனை இருக்கே அது அவ்வளோ பயங்கரம். ஏன்னா நரகத்தில் தண்டனை எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? எதை பொறுத்து இருக்கு? நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டு நம்ம பாவத்தில் தொடர்ந்து போய் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுமோ அதை பொறுத்து தான். எந்த அளவுக்கு உனக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சோ, அந்த வெளிச்சத்தை நீ நிராகரிச்சு எந்த அளவுக்கு உன் பாவத்தில் தொடர்ந்து போனியோ அதை பொறுத்து தான் தண்டனை. அதனால தான் சோதோம் குமாராக்கு லெகுவாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அதை விட சத்தியம் தெரியும். யூதாசை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சத்தியத்தை பார்த்தான், எவ்வளோ ஆண்டவர் கூட இருந்தா, இந்த அப்போஸ்தலனாக இருந்து இந்த வெளிச்சத்தெல்லாம் நிராகரிச்சு தன்னுடைய பொருளாசை பணாசத்தான் முக்கியம்னு போனவன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் அசுத்தம் என்று எபிரேயர்ல சொல்ற மாதிரி காலில் போட்டு மிரிச்சு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சு நரகத்துக்கு போன அவனுடைய தண்டனை பயங்கரம். நீ பிறவாம இருந்தாலே நலமா இருக்குமே அப்படின்றார். இதை செய்யறதோட ஓகே, இதை கேட்ட யூதாஸ்க்கு எப்படி இருக்கோன்றீங்க? நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன உடனே அதிர்ச்சியில் நானோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு வராங்க, நானோ நானோ நானோன்னு எல்லாம் நொந்து போய் சொல்லிட்டு வராங்க. கடைசியில் அடுத்தது யூதாஸ் சொல்லணும். அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் காட்டி எழுதியிருக்கிறபடி போவான், ஆனால் அதை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ, அவன் பிறவாமல் இருந்தாலே நலமாக இருக்குமேனு பார்த்து யூதாஸை பார்க்குறாரு. அவன் என்ன பண்ணணும்? ஐயோ ஆண்டவரே, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம் இல்லையா? என்ன சொல்கிறான் பாருங்களேன், 25வது வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்ம சும்மா இருந்தா நம்ம மேலே சந்தேகம் வராது, எல்லாரும் கூட நம்மளும் கூட்டத்தோடு சொல்லிடுவோம் அப்படின்னு அவருடைய மாயமாலத்தை மறை, எவ்வளோ அருவறுப்பு. அவருக்கு தான் தெரியுது, எல்லாம் தெரியுது, இயேசுவை இன்னமும் கூட ஏமாத்தலான்னு நானோ அப்படின்ற அவனோ எல்லாரோடு சேர்ந்துக்கிட்டான்னா ஒரு வித்தியாசம். அவங்க எல்லாம் ஆண்டவரே நாங்கணும்னா இவன் என்ன சொல்கிறான், ரபி. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செய்யறதெல்லாம் தெரில, சிலுவை போகிறது எங்களுக்கு புரியல, ஆனாலும் உங்களை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் தான் எங்கள் ஆண்டவர். ஆனால் இவன் அந்த வார்த்தையை குறைச்சி அவன் மைண்டில் பாருங்களேன், ரபி, நானோ நானோ அமைதலாக இருக்க முடியாது. மாயமால அருவறுப்பான மாயமாலத்தில் அந்த மக்களோடு சேர்ந்துக்கிட்டு பிசாசு நிறைஞ்சவனாக இதை பேசுகிறான். ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்குறார் பாருங்க, அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் உன் வாயிலிருந்து வந்துச்சு, நீதான் நீதான். ஒருவேளை அவர் அமைதலாக சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, மற்றவங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா, இந்த மாதிரி டிஸ்கஷனில் குரூப் டிஸ்கஷன் ரொம்ப நடக்கும், அவங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கலக்கத்தில் இங்கே நீ தான்ப்பா அப்படின்றார். இதில் மூணாவது ஒரு பதில் வருது நமக்கு மத்தேயு எழுதலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது யோவான் 13 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக 13:23 நீங்கள் படிக்கலாம். இங்கே யூதாஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், இங்கே வந்து யோவான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கார், இயேசுவுடைய நெஞ்சில் படுத்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்களா, அவ்வளோ உறவு அன்பு பந்தம் இருந்திருக்கு, நெஞ்சில் படுத்துக்கிட்டு இருக்கார். பேதுரு எங்கே இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள், அவர் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன், அவர் இப்போ தானே என் ராஜ்யத்தில் முந்தி இருக்கிறவன் பிந்தி இருக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அங்கே போயிட்டு இருக்கிறார். அதுவும் கால் கழுவுணுன்ட்டார் இல்லையா, ஓடி போயிட்டார் அவர் லாஸ்ட்டில் எனக்கு வரட்டோன்னு. அந்த லாஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கார், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாரோ அவர் சும்மா இருக்குவாரா, காட்டி கொடுக்குவனா, அங்கேருந்து ஒரு சிக்னல், யோவான் யாருன்னு கேள், அங்கேருந்து சிக்னல் கொடுக்குறார் யோவானுக்கு. யோவான் இங்கே ஆண்டவர் மேலே படுத்துக்கிட்டு, தெரியும் தெரியும் கேட்குற இரு அப்படின்ட்டு யோவான் இப்படி ஆண்டவர் மேலே சாஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே யார் அது? அப்போ இயேசு அங்கே பார்த்து, இந்த அப்பத்தை தொட்டு யாருக்கு நான் கொடுக்குவேனோ அவன்தான்னு சொல்லி தொட்டு ரைட் ஹேண்டில் கொடுக்குறார். யோவானுக்கு தெரிஞ்சிருச்சு, யோவானுக்கு தெரிஞ்சு, மற்றவங்களுக்கு இன்னும் தெரில, அவங்கெல்லாம் குரூப் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. பேதுரு அங்கே குழம்பி தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார், யோவானுக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சு அந்த வசனம் பார்த்தீங்கன்னா படிங்களா, 27 வசனம் யோவான்ல,
அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்.
என்ன பயங்கரம் பாருங்களேன், அந்த துணிக்கையை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஆண்டவருக்கு தெரியும்னு தெரிஞ்சு அதை வாங்கி வாயில போட்ட உடனே, கம்யூனியன் எடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள்ள போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க என்ன கொடுமை, அந்த பழைய வலு சர்ப்பம் லூசிஃபர் தேவனுடைய சத்ரு பேய் பிடிச்சவங்களே பயங்கரம், சாத்தானே உள்ளே போயிருச்சான். அவனுடைய மைண்டு ஹார்ட் எல்லாம் ஆட்கொள்ளும் படிக்கு உள்ளே போய் அந்த ஸ்திரீயின் வித்தின் குதிகாலை நீ காயப்படுத்துவாயன்ற பணிக்கு ரெடி ஆயிடுச்சு சாத்தான். பார்க்க ரெடி ஆகி இயேசு அங்கே சொல்கிறாரு, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய். 30 வசனம் படிங்க,
அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான், அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது.
அவன் வெளியே போனான், எப்படி இருந்துச்சு, ராக்காலமாய் இருந்தது, ராக்காலமாய் இருந்தது. ஏன் அந்த வார்த்தை போட்டிருக்கார் யோவான், இனிமே அவன் ராக்காலம் தான், இனிமே அவன் திரும்பி வரப்போறதே இல்லை, முடிஞ்சிச்சு அவன் கதை. சாத்தான் உள்ள போய் வெளியே போயிட்டான், ஆண்டவருடைய கிருபையின் கோடை தாண்டிட்டான், ஆண்டவரின் பொறுமையின் எல்லையை தாண்டிட்டான். இன்னமே அவன் திரும்பி மனம் திரும்புவதற்கு எந்த வழியும் இல்லை, எந்த உணர்ந்தாலும் அவனால் மனம் திரும்பவே முடியாது, அந்த கோடை தாண்டிட்டான் அவன், முடிஞ்சு போச்சு அவன் கதை, முடிஞ்சு போச்சு. அவனுடைய மனசாட்சியே உருக்கி எழுப்பும்படிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அப்பா மனுஷகுமாரன் எழுதியிருக்கிறபடி போனாலும் எவனால் போவானோ அவனுக்கு ஐயோ, பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிற உனக்கு ஐயோ, உனக்கு வரப்போற நீ பிறவாம இருந்தாலே நலமா இருக்குமே, உனக்கு வரப்போற பயங்கரத்தை அதெல்லாம் கேட்டுட்டோம், மாயமால நாடகம் போட்டு நானோன்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை வாங்கிட்டு நீ செய்யறத சீக்கிரம் செய்யணும் போது போறானே, முடிஞ்சு போச்சு அவன் கதை. தேவனுடைய எந்த மனுஷனும் தாண்டக்கூடாத ஒரு கோட்டை தாண்டி விட்டான், தாண்டி விட்டான். சாத்தானுக்கு இயேசு அவனை ஒப்பு கொடுத்து விட்டார், ஒப்பு கொடுத்து விட்டார். இனிமே அவன் வரவே முடியாது, என்னத்தான் கூத்தாடி பார்த்தாலும் வர முடியாது, கிராஸ் த லைன். அவன் ராக்காலம் இருந்தது, அண்ணிலிருந்து அவன் வாழ்க்கை ராக்காலம் தான், வெளிச்சமே தெரியாது, பரலோக வழியே தெரியாது. அதனால தான் போய் அந்த கிரியை செய்து அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கின, அதை போய் தூக்கி விசாட்டிட்டு அவன் மனசாட்சி பிசாசு அவனை ஆளுது, ஒன்றும் பண்ண முடியல. போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு போய் அந்த முடிச்சு கூட போட முடியாமல் கீழே விழுந்து வயிறுலாம் வெடிஞ்சு வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து நரகத்தில் எந்திரிச்சான். எந்திரிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றத புரிஞ்சுக்கிறான். நீ பிறவாம இருந்தால் நலமா இருக்குமே, பிறவாம இருந்தாலும் நலமா இருக்குமே, இன்னைக்கு வரைக்கும் நரகத்தில் கதறான். ஏன்னா ஒரு பயங்கரம், ஏன்னா ஒரு பயங்கரம், அவன் எப்படி விழுந்தான்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு காட்சி, யூதாஸ் அந்த அகோர மனுஷனை வெளியே தள்ளிட்டு இயேசு அதுக்கப்புறம் தான் அந்த பஸ்கா பண்டிகையை ராப்போஜன பண்டிகையாக, புதிய உடன்படிக்கையின் ஒரு அருமையான சடங்காக, பரலோகத்துக்கு போகிறவர்களுக்கு ஒரு முன்றிசை கொடுக்கும்படிக்கு அதை மாற்றின. அது எதை போய் மிஸ் பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்களேன். எதை போய் பண ஆசை பாவ ஆசையில் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை விட்டு போனான் பாருங்களேன். இதை விட அவன் பெறவாம இருந்தால் நல்லதானே இருக்கும். இப்படியா மிஸ் பண்ணுறது, இவ்வளோ கிட்ட போய் பரலோகத்தையா மிஸ் பண்ணுறது. போயிட்டான், ரா காலமாக இருந்தது. அடுத்த வாரம் அந்த கம்யூனியன் பேசேஜை நம்ம பார்க்கலாம். நம்ம ராப்போஜனத்துக்கு ஏற்றபடி என்ன பயன்பாடுகள் பாடங்களை நம்ம படித்து முடிக்கலாம். முதலாவது பாடம், நாம் எல்லோரும் இந்த பகுதியிலிருந்து தேவனுடைய இறையாண்மையும் மனிதனுடைய பொறுப்புன்ற கூடிய ஒரு சத்தியம், நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத சத்தியம், அதை வந்து தாழ்மையோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் பாருங்களேன். இந்த பகுதியை நம்ம கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய இறையாண்மை ஒரு பக்கம், மனுஷனுடைய பொறுப்பு ஒரு பக்கம். இது ரெண்டுமே வேத வெளிப்படுத்துகிற ரெண்டு தூணுகள். இது ரெண்டும் எப்படி இருக்க முடியும்? அது ரெண்டும் வேதம் வெளிப்படுத்துது. ஆண்டவருடைய மனசில் எந்த முரண்பாடும் இல்லை. அது ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. நம்முடைய விசுவாச அறிக்கையும் பராமரிப்புன்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, ஒரு சாப்டர் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தேவன் தன்னுடைய எல்லையற்ற ஞானத்திலையும் அறிவிலையும் வல்லமையிலையும் எல்லா சிருஷ்டிப்பும் எல்லா காலங்களையும் மக்களையும் அவர் தான் நடத்துகிற. நம்ம வாழ்க்கையில் ஒன்றொன்றும் நடக்கிறது ஒரு நாள் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் ஒவ்வொரு சடங்கில் அவர் அன்றி வர ஒன்றுமே நடக்கிறது இல்லை. உன்னால் அதை நம்புறியுமா? இந்த கவர்மெண்ட் என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்குது, அவர் சித்தம் இல்லாமல் நடக்காது. அவர் பர்பஸ்க்கு அதை நடத்திட்டு போகிறார். அது இந்த பகுதி வெளிப்படுத்துது. எங்கெங்க வெளிப்படுத்துது? மனுஷனுடைய வழக்கங்களையும் அவர் கட்டுப்படுத்துறாரு. முதலாவது எங்க வெளிப்படுத்துது? இது அதிசயம், ஒரு சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு வந்து அந்த பஸ்கா பண்டிகை என்னைக்கு கொண்டாடினாருன்னு நம்ம பார்த்தோம்னா தேர்ஸ்டே. தேர்ஸ்டே ஏன்னா அன்னைக்கு நைட்டு தான் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஃப்ரைடே அடிப்பாங்க. ஆனா பஸ்கா பண்டிகை எப்போ பைபிள் படி? ஃப்ரைடே. அப்போ எப்படி இவர் பஸ்கா பண்டிகை தேர்ஸ்டே கொண்டாடினாரு? நமக்கு ஒரு கேள்வி, நம்மளுக்கு ஒரு கேள்வி வரணும் இல்லைங்களா? அதை யோசிச்சு பாருங்கள். எப்படி ஃப்ரைடே கொண்டாடினாரு? அவர் தனியாக ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டாரா? சில பேர் ப்ரைவேட்டாக அவங்க வீட்டில் ராப்போஜன் வச்சுக்கிறமா? அப்படி வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த பஸ்கா ஆடை ஆலயத்தில் தான் வெட்டி எடுத்துகிட்டு வரணும். அது பஸ்கா அப்போ தான் வெட்டுவாங்க. இவர் எப்படி கொண்டாடினாரு? ஏன்னா இவர் எல்லா நீதியை நிறைவேற்றணும்னா கொண்டாடி தான் ஆகணும். இவர் பஸ்கா பண்டிகையை கொண்டாடணும், அந்த இறுதி பண்டிகையை கொண்டாடி ராப்போஜனமாக மாற்றணும். அதே நேரத்தில் அந்த ஆலயத்தில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 2 ஹவர் தான் லட்சக்கணக்கான ஆடுங்களை வெட்டுவாங்க. ஆறாவோட ரத்த ஆடா அந்த நேரத்தில் தான் அவர் சிலுவையிலையும் சாகணும். அது எப்படி தான் நடக்க முடியும்? இவர் ஒரே நேரத்தில் அங்கே சிலுவையில் தொங்கணும், பஸ்காவும் கொண்டாடணும்னா அது எப்படி தான் நடத்த முடியும்? எப்படி தான் நடத்த முடியும்னா, தேவன் வரலாற்றின் தேவனாக இருப்பதுனால, எல்லா மக்களையும் ஆளுகிற தேவனாக இருப்பதுனால, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணிட்டார்னா, கலீலியா மக்கள் வந்து நாளை பார்க்குற விதம், யூதேயா மக்கள் நாளை பார்க்குற விதம் வித்தியாசம். கலீலியா மக்கள் வந்து சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு நாள் கணக்கு. யூதேயா மக்கள் சூரியன் அஸ்தமத்திலேருந்து சூரிய அஸ்தமும் நாள் கணக்கு. அதனால் கலீலியா மக்கள் அவங்களுடைய வழக்கம் எப்போ பார் என்னன்னா, தேர்ஸ்டே தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா சூரிய அஸ்தமாகும் போது அவங்களுக்கு வந்துருச்சு இல்லைன்னா, இந்த ரம்ஜான் எல்லாம் வேற வேற இடத்துல வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலீலியா நார்த்தில் இருக்கிறவங்க அவங்க தேர்ஸ்டே தான் கொண்டாடுவாங்க. இந்த யூதேயாவில் இருக்கிறவங்க ஃப்ரைடே கொண்டாடுவாங்க. இது முறைமையா ஒரு பழக்கமாக பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுருச்சு. இந்த ஆலயக்காரங்க ஆசாரங்க ரொம்ப வசதியாக போச்சு. எல்லாரும் ஃப்ரைடே ஒரே கூட்டமாக வந்தால் சமாளிக்கிறது கஷ்டம். அதனால 2 நாள் பிரிச்சுக்கிட்டோன்னா அது ஈஸியாக சமாளிக்கலான்னு அது வழக்கமாகவே போயிடுச்சு. இது ஏன் நடந்துச்சு? இந்த வழக்கத்தை யார் அனுமதிச்சாங்க? ஏதோ நம்ம பழக்கம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இறையாண்மை உள்ள தேவன் தன்னுடைய மகன் வரணும், அதே மகன் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடி, அதே கலீலேயா பஸ்கா பண்டிகையை கொண்டாடி, யூதேயா நாளில் சிலுவையில் அவர் மரிக்கணும், பாருங்களா எப்படி இறையாண்மை உள்ள தேவன், ஆண்டு பராமரிப்பின் தேவன், வரலாற்றின் தேவனாக காமிச்சிருக்கிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு, எந்த விதமான அந்த யூத லா உடையாதபடிக்கு அவர் அதை நிறைவேற்றி முடித்தார். அது மாத்திரம் இல்லை, பராமரிப்பின் தேவன் நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது. அவர் வரலாற்றை ஆளுகிறவர் மாத்திரம் இல்லை, மனிதனுடைய ஒவ்வொரு பாவமும் அவருடைய கட்டுப்பாடுக்கு மிஞ்சி போறதில்லை. பாவிகளும் அரசாங்கமும் எந்த பாவி செய்கிற பாவமும் அவருடைய கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குது. அந்த பாவத்தை வச்சுக்கிட்டோம், அவர் பாவத்துக்கு எந்த விதத்துலையும் காரணக்கர்த்தர் இல்லை, ஆனால் அந்த பாவத்தை தன்னுடைய மகிமைக்காகவோ தன்னுடைய மக்களுடைய நன்மைக்காகவோ மாற்ற வல்லவர். என்ன ஒரு தெய்வம்! அதான் வேதம் நமக்கு சொல்லுது. அதை இந்த வசனத்தில் பார்க்கலையா? யோசிச்சு பாருங்களேன், இதை விட என்ன அந்நியாயம் இருக்க முடியும், கொடுமை இருக்க முடியும்? யூதா செய்கிறதும் அந்த தலைவர்கள் செய்கிறதும், ஆனால் அதையே வச்சு இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினாரே, எவ்வளோ ஒரு சாவரன் காட். பாருங்கள் இந்த பகுதியில் ரெண்டும், அதே நேரத்தில் அந்த வேத வசனம் என்ன சொல்லுது? தேவன் இறையாண்மை உள்ளவராக இருந்தோம், அந்த கெட்டதை நன்மையாக மாற்றினாலும், யோசேப்பு சொன்னார் இல்லையா, நீங்கள் கெட்டதுக்கு செஞ்சீங்க, ஆண்டவர் அது நல்லதுக்கு மாற்றினாருன்னு. மாற்றினாலும் அந்த கெட்டது செஞ்சவங்களுடைய தண்டனை மாறாது. ஆண்டோடைய சித்தத்தை தானே நிறைவேற்றணும். இல்லை, மனுஷனுக்கும் பொறுப்பு இருக்குது, அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை இருக்குது. ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றினேன்னு சொல்லவே முடியாது, அதுக்கு உனக்கு தண்டனை. அது ரெண்டுமே பக்கத்தில் வைக்கிற 24வது வசனம், மனுஷகுமாரன் எழுதி இருக்கிறபடி போறார். ஆமாம், அது தேவனுடைய ஆணை தான். அதே நேரத்தில் எந்த மனுஷன் மூலமாக போறாரோ அவனுக்கு ஆசீர்வாதமா? ஐயோ, அவனுக்கு வரப்போற தண்டனையை நினைச்சு பார்த்தோன்னா ஐயோ. ஏன்? அந்த முழு பொறுப்பும் யூதாசுடைய தோல் மேல தான் போடுற. காட் சாவர்னிட்டி, மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்களேன், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் தேவனுடைய இறையாண்மை அவரை நடத்துது, அதே நேரத்தில் யூதாசோன் தலைவர்களும் இந்த மகா பெரிய பாவத்துக்கு பொறுப்பு, அதுக்கு அவங்களுக்கு தண்டனை வராமல் இருக்காது. நம்ம கேட்கலாம், இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது, ரெண்டும் எப்படிங்க கனெக்ட் ஆகும்? உண்மையாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது, ஆண்டவர் நம்மளை கனெக்ட் பண்ண சொல்லலை. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், தாழ்மையாக வேதம் வெளிப்படுத்துது. நமக்கு நம்ம மூளைக்கு எட்டலனாலும் இயேசு மூளைக்கு எந்த குழப்பமும் இல்லையே. ரெண்டும் வச்சு சொல்கிறாரு, மனுஷகுமாரன் எழுதியிருக்கிறபடி போவான், அதே நேரத்தில் யார்னால போவானோ அவனுக்கு ஐயோ. இது ரெண்டுமே இருக்கு, மனுஷனுடைய பொறுப்பு, தேவனுடைய இறையாண்மை. இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகுறது? நம்மளை கனெக்ட் பண்ண சொல்லலை, இதை நம்பும்படி சொல்கிறாரு. நம்பி நம்முடைய கிரியைகளுக்கு நம்ம பொறுப்புள்ளவர்களாக நடந்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே இறையாண்மை உள்ள தேவனாக நம்பி அவரை வணங்கணும். இது ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த பகுதி நமக்கு சொல்லுது. இதை பிடிச்சி நம்ம சண்டை போடுறதுக்கு இல்லை, இல்லைங்களா? கடவுள்லேருந்து ஏன் இறையா அவருடைய எல்லையற்ற வழிகள் நமக்கு தெரியாது, இதில் எந்த முரண்பாடோ அவருடைய மைண்டில் இல்லை, நமக்கு இருக்கலாம். ரோமர் 9 ஒருத்தர் கேட்குற மாதிரி நம்ம கேட்க முடியாது. ஆண்டவர் இறையாண்மை உள்ளவர் தான், அவர் சித்தத்தை யார் எதிர்க்க முடியும், இல்லைங்களா? அதனால நான் நரகத்துக்கு போனேன்னா அவருடைய பொறுப்பு தானே? ஒருபோதும் இல்லை. அவர் போல் என்ன பதில் சொல்கிறாரு, எப்பா உன் வா கையை வச்சு வாயை பொத்திக்க, நீ யார் அவரை கேள்வி கேட்கறதுக்கு? மனுஷனே, நீ யார் அவரை கேள்வி கேட்கறதுக்கு? உனக்கு எந்த உரிமையும் இல்லை. தேவன் தேவன் தான், என்ன மாதிரி இருந்தாலும் உன்னுடைய பாவத்தை கூட பயன்படுத்தி நல்லது செய்யக்கூடிய இறையாண்மை உள்ளவர் தான், ஆனால் உனக்கு பொறுப்பு இருக்கு. கற்பனையின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் உன்னை கூப்பிடும் போது வருவதற்கு உன் பொறுப்பு இருக்கு, அதை வரலன்னா உனக்கு தண்டனை இருக்கு. அதைத்தான் நம்ம ரெண்டையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, சில பேர் ஐயோ இதெல்லாம் காட் சாவரனிட்டி, மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் ரொம்ப பெரிய ஐய சத்தியங்க, இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் யோசிக்க கூடாது, நம்ம இதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு. இயேசுடைய சிலுவை வேதத்தின் மையம், மீட்பின் வரலாற்றிலேயே நடுவில் எடுத்துகிட்டு வந்து அதை வைக்கிறார். அதை நீ நம்பலைன்னா சிலுவையின் மகிமை எங்கே பார்க்க முடியும்? சில பேரெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் குழப்பங்க குழம்பிடுவாங்க. இல்லை, அது இருக்குது, அது நமக்கு புரியலனாலும் அதை நம்ம நம்பணும், அதை நம்ம பிடிச்சிக்கணும், நம்பணும். இதே கொள்கையை இன்னைக்கு எடுத்தோன்னா பாருங்களேன், சுவிசேஷத்தை இயேசு உங்களை கூப்பிடுறாரு. இன்னும் வராதவங்க பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இயேசுவை நம்பி மனம் திரும்பி வந்துட்டீங்களா? Have you repented and believed in Christ? நீங்கள் வரலன்னா ஆண்டவர் உங்களை தான் பொறுப்பாக கேட்பார், உங்களை தான் நரகத்துக்கு போடுவார். பாருங்களேன், உங்களுக்கு தான் பொறுப்பு இருப்பு. ஆண்டவர் வேண்டி கேட்குறார், எல்லா என் குமாரின் மூலமாக இயேசுவின் வருகிற மீட்பின் எல்லா ஆசீர்வாதங்களும் தருகிற வான்னு கூப்பிடுறார். ஆனால் நான் வராமல் போனேன்னா அதுக்கு பொறுப்பு யாரு? நீ தான், நீங்கள் தான், இல்லைங்களா? உன் பாவத்தின் மேல இருக்கிற அன்பும் இருதயத்தை ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற மனசு இல்லாம பாவத்தை நேசிக்கிறதுனால நீ வராம ரிஜெக்ட் பண்ணினா அதுக்கு பொறுப்பு நீ தான். அடுத்ததாக இந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் பாருங்களேன், எவ்வளோத்தான் வெளிச்சம் இருந்தாலும் எவ்வளோத்தான் கிருபையின் சாதனங்கள் இருந்தாலும் சாக்கியங்கள் இருந்தாலும் அது மனுஷனுடைய இருதயத்தை மாத்தாது இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒருத்தனா யூதாஸ் இருக்கல, நம்மலாம் நினச்சி பார்க்குறோம் இயேசு இருக்கும்போது அவர் அந்த இடத்துல இருந்தோன்னா, ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்து அவர் பிரசங்கத்தை கேட்டோன்னா, ஒரு அற்புதத்தை பார்த்துருந்தோன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். கூட்டத்தில் ஒருத்தன் இல்லைங்க, 12 ஒருத்தங்க இவன். அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் பதியுதா, சிலதெல்லாம் கேட்டு கேட்டு மறுத்து போகலாம். அந்த 12 ஒருத்தன்றத உங்கள் மனசில் வேலை செய்ய விடுங்க. 12 ஒருத்தன், 3 அவர் எங்கே போகிறாரோ கூடிய இருந்து பக்கத்திலேயே இருந்து கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்த ஒரே வேலை அதுதான், ஒரே சந்தர்ப்பம் தான். அந்த நேரத்தில் கடவுளோடு நடந்தவன் இவன், மீட்கணும்னு வந்த தெய்வத்தோடு நடந்தவன், அவருடைய ஊழியத்தில் இருந்து எல்லா பிரசங்கத்தை கேட்டவன், அவருடைய மகிமையை கண்டவன், அவருடைய அவருடைய வல்லமையை இவன் மூலமாக வேலை செஞ்சு ஊழியத்தை செஞ்சு பிரசங்கம் பண்ணவன், எவ்வளோ ஸ்லாக்கியம், எவ்வளோ ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். செத்தவங்களை உயிரோடு இயேசுவின் நாமத்தில் உயிரோடு எழுப்பினவன். பெந்தகோஸ்காரனிக்கெல்லாம் கத்துறாங்க, நாங்கள் அற்புதம் செய்கிறோம், பேயை விரட்டுறோம், யூதாசை விட செஞ்சீங்களா நீங்கள், அதெல்லாம் செஞ்சவன் அவன் இருதயம் மாறலையே. உங்கள் இருதயமும் மாற மாட்டேந்து, அற்புதம் செஞ்சுக்கிட்டு திடீர்னு பணத்தை கொள்ள அடிக்கிறீங்க, அற்புதம் செஞ்சுக்கிட்டு திடீர்னு உறவு வச்சுக்கிறீங்க சர்ச்சில் இருக்கிறவங்ககிட்ட. பெந்தகோஸ் இதில் தானே ஓடுது அந்த சபையை, அற்புதம் செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், இருதயம் மாறலையே. யூதாசை விட பெருசாக செஞ்சிட்டிங்களா நீங்கள், உங்கள் சபைகள் இருதயம் மாறல. எங்கேயாவது ஸ்லாக்கியம் சத்திய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கிற இடத்துல இருதயம் மாற்றியிருந்தால் அது இவனுக்கு மாற்றியிருக்கணுமே. இதை விட கிருபையின் சாதனங்கள் என்ன இருக்க முடியும், வெளிச்சம் பிரகாசமாக இந்த லைட்டில் அடிக்கிற மாதிரி, ஆலோஜன் லைட்டில் அடிக்கிற மாதிரி அவன் மூஞ்சில் அடிச்சிச்சு. இதை விட ப்ரெஷர் என்ன இருக்க முடியும், இயேசுவை விட பேசி ஒருத்தரை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வேறு யாருனால முடிஞ்சிருக்க முடியும். அவர் செஞ்சு வரல. கடைசியில் என்ன, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். எவ்வளோ வெளிச்சம் காதில் பட்டுச்சு, கண்ணில் எவ்வளோ அற்புதம் பட்டுச்சு, இதெல்லாம் அவன் இருதயத்தை மாற்றலை. இயேசுடைய சத்துக்களோடு சேர்ந்து அவரை கொலை செய்கிறதுக்கு துணிஞ்சான். இது நமக்கு என்ன சொல்லுது, இந்த பகுதி என்ன சொல்லுது, எவ்வளோ தான் சமனை நீங்கள் இங்கே உட்காந்து கேட்டிருந்தாலும், 10 15 கேட்டிருந்தாலும், எவ்வளோ தான் ஸ்லாக்கியங்கள் உங்களுக்கு இருந்தாலும், இங்கே உட்காந்து இருக்கிற நீங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளை நம்ம நினைக்கிறோம், நல்லா சத்தியத்தை சொல்லி நம்ம ரிஃபார்ம்டு சர்ச்சில் இருக்கிறோம், நம்ம சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறோம், கேட்டகிசம் சொல்லிக் கொடுக்குறோம், விசுவாச அறிக்கை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அப்படியெல்லாம் வந்துட்டான், அந்த பிள்ளைகள் நாளைக்கு மிஷினரிஸாக மாறிடும், அந்த பிள்ளைகள் நல்லா வந்துடும். அதான் நம்ம நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்லி தான் கொடுக்கணும், ஆனால் அது பத்தாது, அது பத்தாது. தேவன் அவங்க இருதயத்தை மாற்ற வரைக்கும் பத்தாது. அப்படி இருக்கிறவங்க நம்ம யூகம் பண்ணுவோமா, வளர்ந்து வரும்போது வளர்த்தோன்னு எவ்வளோ பாரத்தோடு நம்ம பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு ஜெபிப்போம். இங்கே ஜெபிக்காம இருக்கிறதுக்கு காரணம் யூகம், ஆங்கார யூகம். நம்ம கையில் நமக்குள்ள வளர்ந்த பிள்ளைகள் நாளைக்கு நரகத்துக்கு போச்சுன்னா அதில் நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குன்றதை நம்ம உணர்றோமா, கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா அவங்களுக்காக. ஏன் ஜெபிக்கிறது இல்லை, ஏன்னா சர்ச்சுக்கு வராங்க, சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைகள் ஒரு நாள் வந்துடும்பா அது ஒரு பெரிய மிஷினரியாக மாறும். இல்லை, அது யூதாசாக கூட மாறலாம். பிறவாம் இருந்தாலே நமக்கு பிள்ளையாக இல்லாமல் இருந்தாவே நல்லதாக இருக்கும்னு கூட மாறலாம் அந்த பிள்ளைக. அதுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமா, யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை இழந்தானே பேரண்ட்ஸ், நம்ம அதை நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஆண்டவர் காண்டி அவங்க இருதயத்தில் வேலை செய்து அவங்க பாவத்தின் மேலே வச்சிருக்கிற நேசம் பாவத்திலேயே பறந்துருக்கிறாங்க. அந்த மூல பாவத்தின் பாதிப்பெல்லாம் சீர்படுத்தி சர்வ வல்லமையின் தேவன் அவங்க இருதயத்தை மாற்றலைன்னா மாறாதுங்க. ஏதோ வெளிப்பிரகாரத்தை மாற்றிருந்தேன்னா யூதாசை மாற்றிருக்கணும், மாற. மெம்பர்ஸாக இருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்து நமக்கு மத்தியில் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொன்னார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களில் ஒருவன் காட்டி. அவ்வளோ குருடாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஒரு போதும் அது நடக்காது ஆண்டவரே, நானாவது காட்டி கொடுக்கறதாவது இல்லைங்க. நீ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இருதயத்தை சோதிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. அவங்க அப்படி பண்ணாங்களா, இல்லை ஒரு போதும் இல்லையே, நானோ ஒருவேளை எனக்கு இருக்கிற பண ஆசை, பொருளாசை, இச்சை, சோதனை சந்தர்ப்பம் எல்லாம் கூடி வரும்போது இவன் கழுத்தில் விழுந்த தூக்கு கயிறு என் கழுத்தில் விழுவோமா? இன்றைக்கி தானே உட்காந்து யோசித்து பார்க்கணும். அன்னைக்கு அவர் சொன்னால் நீ பிறவாமல் இருந்தாலே நலமாக இருக்குமேனு அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரேன்னு மன்னிங்க. ஒருவேளை நான் இருக்கலாம். யூதாஸ் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன தெரியுமா? நம்மளை இன்றைக்கி நம்ம சோதித்து பார்த்து ஒருபோதும் நாம் யூதாசாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் வைக்கப்பட்டிருக்கார். இல்லை நான் இருதயத்தையே பார்க்க மாட்டேன், நானாவது யூதாசாக நான் தான் விசுவாசின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் யூதாசாக நாளைக்கு மாறலாம். நிற்கிறவன் நினைக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். எச்சரிக்கை ரயில் என்ற ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் போலி மதத்தில் வெளி வேஷத்தில் எந்தளவுக்கு போக முடியும் என்பதை பாருங்கள். இவ்வளோ ஒரு ஆதாரம், வேதனையான ஆதாரம் வேறு எங்கே பார்க்க முடியும் யூதாசுடைய வரலாறை விட? ஒரு மனுஷன் நிச்சயமாக உண்மையான சீஷன், நிச்சயமாக பரலோகத்துக்கு போவான்னா அதை யூதாசை தான் சொல்ல முடியும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டு மேசியாவுடைய ஓடு ஒரு கண்ணால் கண்ட சாட்சியாக எல்லா அற்புதங்களையும் கண்டான், ஊழியத்தில் இருந்தான், பேதுரு யோவானோடு கூட பழகினான், பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணணும்னு அனுப்பப்பட்டான். அந்த பன்னோரில் ஒருவன் ஆகி இருந்தான். யாருமே அவனை சந்தேகப்படலை. ஆனாலும் இந்த மனுஷன் பிசாசின் பிள்ளையாக மாறிப்போனான், பிசாசுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டான் காயினுக்கு அடுத்ததாக மிக அகோரமான கேரக்டர் இவன் தான். இந்த பகுதி ஏன் யூதாஸ் இப்படி மாறினா அவர் கேட்குறாரு. காரணம் ஒரே பதில், பண ஆசை. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேர். எலிஷாவுடைய அசிஸ்டன்ட் கெஹாசிக்கு குஷ்டரோகம் கொண்டு வந்தது, பாலாம அழித்தது, இவன் திருடனாக இருந்தான். ஆகவே இந்த சோகமான யூதாசுடைய வரலாறுலேருந்து நாம் எல்லோரும் நம்மளை நாம் நம்பாதபடிக்கு நம்மளை தச்சோதித்து பார்க்க வேண்டும் சொல்கிறார். பாருங்களேன், பரிசுத்தாவி நம்ம இருதயத்தை மாற்றுகிற கிரியை செய்கிற வரைக்கும் ஒருவரும் திருப்தியாய் விடாதீங்க. ஏன்னா அறிவு, வரங்கள், ஸ்லாக்கியங்கள், சபை மெம்பர்ஷிப்பு, வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறது, ஜபிக்கிறது, மற்றவங்கக்கிட்ட இயேசுவை பற்றி பேசுறது எதுவுமே பிரயோஜனப்படாது. உங்கள் இருதயம் மாறாவிட்டால் இருதயம் மாறும். அந்த இருதயம் மாற்றுறதுல ரெண்டு நான் போன வாரம் சொன்னேன். என்ன இருக்கணும்? அந்த சிங்காசு இருதயத்தில் உச்சக்கட்டத்தில் இயேசுக்கு இடம் இருக்கணும். அந்த இயேசு கொடுக்குற மதிப்பில் நம்முடைய சொந்த பாவங்களை மெரிச்சுக்கிட்டு கொன்றுக்கிட்டு வாழுகிற வாழ்க்கை இருக்கணும். இது ரெண்டு ஆவலைன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு யூதாஸ், நானும் ஒரு யூதாஸ். ஹார்ட் மாறி இருக்கா? ஹார்ட் மாறி இருக்கா? அதைத்தான் இவர் சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி ஒரு ஸ்கேன் காண்டி இருந்துச்சுன்னா, அந்த ஸ்கேன் ஹார்ட்டை பார்க்குற ஒரு ஸ்கேனு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தர் ஹார்ட்டு வாங்க ஒருத்தர் ஒருத்தராக நில்லுங்க, நானும் வா நில்லு நீ ஸ்கேன் பண்ணி பார்ப்போன்னு அந்த ப்ரொஜெக்டரில் காமிச்சு அங்கே ஒரு சிங்காசனத்தை பார்க்குறோம். அந்த சிங்காசனத்தில் யார் இருக்கிறது? இங்கே உங்கள் ஆர்ட் வச்சு பாருங்க, என்ன இருக்குது? உங்கள் குடும்பம் இருக்கா? உங்கள் புருஷன் இருக்கிறாரா? சில பேருக்கு பிள்ளைங்க தான் உயிரே, அந்த பிள்ளைங்க தான் எல்லாமே. பிள்ளைங்க இருக்குதா இல்லை பண ஆசை இருக்குதா? என்ன இருக்குது அந்த சிங்காசனத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்கள். இல்லை இயேசு இருக்கிறாரா? அப்படி ஒரு ஸ்கேன் காண்டி இருந்துச்சுன்னா, இயேசு இல்லாமல் வேறு என்ன இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் ஒரு யூதாஸ் தான், நாளைக்கு ஒரு யூதாஸ் தான். பாருங்களேன், அது விடவே விடாது. எந்த அளவுக்கு போயிருக்கிறான் மாயமாலத்தில் பாருங்களேன். சில பேர் உண்மையாக விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் பலவீனமாக இருக்கலாம். அவங்களுடைய விசுவாசத்தை நான் அன்செட்டில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அது எண்ணமோ இல்லை. ஆனால் அநேக பேர் சும்மா வெளிப்பிரகாரமான காரியங்களை வச்சுக்கிட்டு விசுவாசி பரலோகத்துக்கு போவோம்னு நினச்சிருப்பாங்க. இருதய மாற்றம் இல்லாமல் முடியாதுங்க. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ இருந்தாலும் அந்த ஸ்கேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். உங்கள் சொந்த பாவத்தை நீங்கள் கொல்றவங்களா இருக்கிறீங்களா? இயேசு இருக்கிற மதிப்பு, அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, அதனால எனக்கு இருக்கிற செல்ல பாவத்தையும் கொண்டுகிட்டு அவருக்கு பிரியமாக வாழ்வேன். அப்படி வாழாதவங்கள இருந்தால் நீ உங்களை சாத்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த பாவத்தினால உங்களை கடினப்படுத்தி ஒரு நாள் உங்களுக்குள்ள நுழைஞ்சு அவரை காட்டி விற்காமல் போக மாட்டீங்க. 30 வெள்ளிக்காசு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரணும் உங்களுக்கு. 30 வெள்ளிக்காசுக்கு அவரை வித்துருவீங்க. யோசிச்சு பாருங்க. பராமரிப்பு சந்தர்ப்பம் எவ்வளோ தான் நாடகம் போட்டாலும் கடைசியாக நாம் படிக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது, ரொம்ப பயங்கரமான சத்தியம். நம்ம வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வரலாம், தொடர்ந்து சத்தியத்தை நிராகரித்துக்கிட்டு பாவத்தில் தொடர்ந்து போகிறவங்க ஒரு நாள் தேவனுடைய பொறுமையின் எல்லையை கிராஸ் பண்ணிடுவீங்க. ஒரு நாள் வரும், நீ செய்கிறதை சீக்கிரமாக செய், ஆண்டவர் சொல்லி 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 பார்த்து கடைசியில் உனக்கு ஐயோ இப்படியே போனீங்கன்னா உனக்கு ஐயோ நீ பிறவாமல் இருந்தாலே நலமாக இருக்குமேன்னு சொல்லி கேட்ட பிறகும் அதை கேட்டோம் ஆனால் ஒன்றும் மாறாத மாதிரி அப்பத்தை பிடிச்சிட்டு வெளியே போனீங்கன்னா ஒரு வேளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதை கேட்டுட்டோம் நீங்கள் அந்த வாசல் வழியாக வெளியே போனீங்கன்னா ஏன் இன்னைக்கு உங்களுக்கு கடைசி நாளாக இருக்கக்கூடாது? என்ன பாஸ்டர் பயம் படுத்துறீங்க? இது உண்மையை தானே, வெறும் பூச்சாண்டி காட்டியாக பயம் படுத்துறேன், பேய் பிச்சர்லாம் பார்த்து பயப்படுறீங்களே, இதை பார்த்து பயப்பட மாட்டீங்களா? இன்னைக்கு ஏன் இருக்கக்கூடாது அந்த நாள்? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நான் தொடர்ந்து என் பாவத்தில் தான் போவேன்னு இருந்தால் இன்னைக்கு ஏன் அந்த நாளாக இருக்கக்கூடாது? இன்னைக்கு போன உடனே வெளியில் வாழ்க்கையே ராக்காலமாக உங்களுக்கு ஏன் போயிடக்கூடாது? இன்னைக்கு ஆகலாம் இல்லையா? சில்ட்ரன் நீங்கள் இருக்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவரை பற்றி சொல்கிறோம், ஆண்டவரை பற்றி கேட்குறீங்க, டு யூ ரிப்பென்ட்? ஆண்டவரை நம்புறீங்களா? நம்பாமல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே போனோன்னா ஒரு நாள் வரும், யூ வில் கிராஸ் த லைன், இட் வில் பிகம் டார்க். அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் மனம் திரும்ப முடியாது. மனம் இருதயம் குத்தம் ஆண்டவர்கிட்ட வரணும்னு பார்ப்பீங்க, ஆனால் மனமே திரும்ப முடியாது. கடைசியில் என்ன தான் பண்ணிக்கிட்டான் அவன் மன குற்றம் தாங்க முடியாமல் தூக்கு போட்டுக்கிட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம். ஏன்னா மனம் திரும்புதில்லை, ஆண்டவருடைய கிருபை கேட்டு கேட்டு பாவம் செஞ்சு 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 பார்த்து மனம் திரும்பாமல் அவர் வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் மனம் திரும்புதலே இல்லை. ஃபாஸ்டஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, சாத்தானுக்கு அவர் ஆத்மா விற்று போட்டார், விற்று போட்டு மனம் திரும்புகிற சான்ஸே கிடைக்காம போச்சு, தூக்கு போட்டுட்டு தான் செத்தாங்க அவங்க. அந்த மாதிரி நம்ம நிலைமையும் வரலாமே. இதை பாருங்கள், ஆண்டவருடைய லைனை கிராஸ் பண்ணிடலாம். அவன் பெறமா, அவனுக்கு ஐயோ அவன் பெறவாமல் இருந்தாலே நலமாக இருக்குமே, அந்த கொடுமையான பயங்கரமான வார்த்தையை இன்னமும் அவன் புரிஞ்சுக்கிறான் நரகத்திலிருந்து. நீங்களும் நானும் அந்த நிலைமைக்கு போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.